Garo indika anurad mantuma.
Bohmat misuti garmula seni mantri tumani. Ada usah sadya pada mahamar gamat tian si winwin. Idikirim saha idiri warse tule idiri awasyata avian winwin. Bilian panas tunaka paripura kaya kanumata karagani musandaha. Ada idiripat kerlati na wasta wedi. Mahamar gatani medi pasugi raja saha me raja kate tukar na akare dihe balapuhama. Ape krida ema tutumat inna velave. Ape de hitenawa me krida wat samaru hitaga ni inna me cricket krida karna udavia dihe balala. Ape dat krida karna puluang kiel. De ini saada duanne me ape krida wat ada yamya marbuda etiwin. Deng andu dihe pahugi wasarwal tule. Visal vidhiya desapala kyo naikyo wenda hitagana hitapuaya naikyo wenda usaha karupuaya balagana indala Mahinda Rajapaksa wage apitat karanna puluwang wenna thi kiyala aandu aragat dan aandu aragena ratata mokadda siddha une ada rata kotanada tiyenne de enisa me eda aanduwa gaddi karapu pradhanama chodanawa tamai me aandu aragena me aanduwe pahugi aanduwe udaviya me mahamarga Emnat tang adiwegi marga, emnat tang gramia marga, emnat tang gramia palam, emnat tang wisala palam via pruti, eva game guan palam, me waling honda hati hamba kiri wakia. Dan ada me hadan estamen tuole mukade belati. Ada pita ta wataraum par hadan estamen tuwe me raja hadan ne bilian ganana gear raja te wada wedi. Mantiru pramani adu karal. Itu enisa Kaurut hitan wana ngandu dihe balagan apida tandu keranda puluhan kiela, ihema keranda gila tamai rata de metanet wetlati. Denisa eka mata kerla min, pita ta watara umparet, hededdi, garu amate tumani, deng me pita ta watara umpare, kera wala pitiya indela, kada watate, sambanda kerna kota se, meke tibune kulunu mating, me marge gaman kerna.
Panggitan me prasnya ki ipota wak. Upaya ini madya katakanlah tiada bang metubaga te matakaran kerabati lane hatrai boleh dalam matibbe estimate itu mudahle kisibya mensa kerana pasuki andu kali tapi kami estimate kiri api ni pasuki andu kali tapi estimate kiri estimate kerba mudahle kisibya mensa ketiwalan pasuki andu at kami estimate kiri lane hatrai kat
oh namun lane high kat te Kerala pitiya garu ametu mani Kerala pitiya khadavata kotas Kerala PTN, obatuma, ayeka idripat keran. Namut apai dana gani masanda ha, apai danuat pui me khateu tapi kian ne apai berdi nang obatuma ni berdi keran ne.
Me sambandem parlimen tuet, rupa ini tu mekru utte diila tiro.
Hari boh mandai, boh mandai, boh mandai karu ayam tu mani. Iti enisa, eh pramanian, oy ada kocchera kata kerat, ada kocchera kata kerat, eh pramanian nule getlu sahagat tu ten tiro. Deng ada Ara valley mata idiri kerapu, eh adiwegi marge, eva game kulunu mating yaddi gangmaturo volte gangmaturo galley medhi yam kisi bada awak valley mating idiri kerapu marge ni sah siddha bina kiyapu obata mohon nasa lagi andu, ada kelaniya pradeshe win kerala, ada kelaniya pradeshe wewak tata kya kudieta nirmana evimin pautinwa, ada kulunu tika nawattala kulunu mating yam nawattala obata mohon nasa lagi meka ginalati na valley mating idiri keran, ini sah eh idiri kirim garu amat tu mani ए जनजीवित एक बाद आवा पहुँचिए गंगमतुरा आप ही देख का ए वाके में इलेमें ने वर्षा आवक दी ए सिद्ध्य सिद्ध बिनवा माही तरे महामार्ग ऐमती तुम्हां उपतुम्हां में क्या ने परीक्षा करला बाला निकला इलेनो ए वाके में विशेष इंकियान नोना मानियोजन एकरन गंपा प्रदेशी गंपा दिस्सी के Taksiru niladar ini teka denuat kerla tiennye kiuwa, emakaran hekia waktu ini orang api ede kerana aku, namu teka labilan eh, namu janata obatumalat idam paritya ag keruwa, janata awat wene vikal piak netinisa kumburu kerana goviat kumburat yande hekia waktu ne, kanna hatrak wedekaragan vidiak ne, obatumalat evenwin idam atpat keraganat ne, idam atpat keragan ne tu givim keran vidiak ne, atpat keraga tu idang walat obatamun nansila givim kerla ne, masa pahak kayak wene ma. Samahara idam දැන් මිහිරිගම ප්‍රදේශයේ වේයන්ගොඩ ප්‍රදේශයේ පල්ලෙවෙල ප්‍රදේශයේ මේ ගම්මානවල ඉන්න ජනතාවගේ මේ ඉඩම් ටික ඔබ තමුන්නාන්සලා අත්පත් කරගත්තා බොහොම සොච්චම් මුදලකට ඒ ජනතාවට වෙන කරන්න දෙයක් තිබුණේ නැහැ ඔබතුමාලා පුවත්පත්වල දැම්මේ මාධ්‍ය කිව්වේ වේදිකාවේ කිව්වේ කතා කරලා අපි පස් ගුණයකින් වන්දි ගෙවනවා කිව්වා මේ මාර්ගයේ ඉදි කරද්දී පස් ගුණයකින් අපි වන්දි ගෙවනවා කිව්වා නමුත් ඔබ තමුන්නාන්සේ බලන්න ගම්පහ දිස්ත්‍රික්කයේ අපි පීඩා වින්දා පස් ගුණයක් ඔබ තමුන්නාන්සලා වන්දි ගෙවනවා කියද්දී වෙන්දේසිකරුවෝ ඉන්නවා ඉඩම් වෙන්දේසිකරන උදවිය ඉන්නවා ඒ උදවිය බැලුවා දැන් මෙන්න මේ වගේ මුදලක් මේ ජනතාවට ලැබෙනවා ඒ නිසා ඉඩම් කට්ටියක ගාන වැඩි කෙරුවා අද ජනතාවට ඉඩම් කට්ටියක් ගන්න විදියක් නැහැ අද ඉඩම් කට්ටියට ගිහිල්ලා ඇඩ්වාන්ස් එක අත්තිකාරම බැඳපුවාම ගරු ඇමතිතුමනි ඒ අත්තිකාරම බැඳලා බලාගෙන ඉන්නවා මහ මාර්ග අමාත්‍යංශයෙන් ඔබ තමුන්නාන්සලා අධිවේගයෙන් වන්දි දෙනකම් මේ මාස 5ට 6ට වන්දි දීලා නැ කනකර උගස් තියලා තියෙනවා ජනතාව කනකර සින්න වෙලා තියෙනවා නමුත් ඒ වන්දි නැති නිසා අදේ ජනතාව තැවෙනවා ඔබ තමුන්නාන්සේගේ අමාත්‍යංශයට එනවා සභාපතිවරයා හම්බෙනවා හම්බෙච්චාම දෙන එකම උත්තරය ආණ්ඩුවේ සල්ලි නැ අපිට ගෙවන්න විදියක් නැ ඒ නිසා පොඩ්ඩක් ඉන්න අපි සල්ලි අනුමත කරගන්නම් ලංකා බැංකුවේ ණයක් ගන්නම් ඒ ණය අරගෙන අපි මේක ගෙවන්නම් කියලා නමුත් ජනතාව විශාල පීඩනයක ඉන්නවා ගරු ඇමතිතුමනි විශාල පීඩනයක ඉන්නවා ආණ්ඩුවේ ඔබ තමුන්නාන්සලා ඉන්න පීඩනයට වඩා ජනතාවගේ පීඩනය අපිට බලන්න සිද්ධ වෙනවා මොකද ජනතා නියෝජිතයෝ අපි ජනතා වෙනුවෙන් වන්දි ගෙවි යුතුයි ඉතින් ඒ නිසා ඔබ තමුන්නාන්සලා මේ ගැන සොයා බලන්න කියලා මම කාරුණිකව ඉල්ලා සිටිනවා ඒ වගේම ලාක් කමිටුව පත් කෙරුවා සුපර් ලාක් කමිටුව පත් කෙරුවා මේ කිසිම කමිටුවකින් මේ ජනතාවට සාධාරණයක් වෙලා නැහැ ඔබ තමුන්නාන්සලා ව්‍යවස්ථාපිත මුදලක් ඔබ තමුන්නාන්සලා රජයේ විසින් ගෙවනවා කියලා කිව්වා ඒ වන්දිය වටිනාකමින් 107ක් පදිංචි අතහැර ගියාම ගෙවනවා කිව්වා ඒකෙන් දැන් ඔබ තමුන්නාන්සලා බද්දක් විදියට 10%ක් ගන්නවා මේක සහගහන අපරාධයක් මේක ජාතික අපරාධයක් ඔබ තමුන්නාන්සලා මේ ගැන හොයලා බලන්න මොකද පරිපූර්ණක වලින් හරි වෙනත් දේවල් වලින් හරි මුදල් ඉතුරු කරගන්න හම්බ කරගන්න හොයා ගන්න පුළුවන් නමුත් අපිට තියෙන ගැටලුව මේසා විශාල මුදලක් ඔබ තමුන්නාන්සලා කොහෙටද දැම්මේ දැන් පහුගිය වකවානුවේ ඔබ තමුන්නාන්සේ හම්බුණා කිව්වේ බිලියන 110ක් වගේ පොඩි මුදලක් කිව්වා බිලියන 300ක් ඔබ තමුන්නාන්සේ ඉල්ලුවයි කිව්වා නමුත් බිලියන 110 වැඩ ඔබ තමුන්නාන්සේ ජූලයි මාසෙ වෙද්දි මාස 6ක් වෙද්දි වැඩත් කරලා ගෙවලත් ඉවරයි කිව්වා මේක යකාගේ කතාව දරු ඇමතිතුමනි මාස 6කින් ව්‍යාපෘති වලට ගෙවීම් කරලා ඒ මුදල් ඉවරයි කියනවනම් මම දන්නේ නැහැ ඉදික මේක කාටද හම්බුනේ කියලා ඉදිකිරීම් සමාගම් වල පුද්ගලයෝ අද කනකර උගස් තියලා ඉදිකිරීම් සමාගම් වල පුද්ගලයෝ අද කියනවා දැන් අද මෙතන කතා කරලා කිව්වා දේශීය සමාගම් 16කට අපි කොන්ත්‍රාත් පිරිනමනවා කියලා දේශීය සමාගම් සියල්ල හාන්සි දේශීය සමාගම් ගොඩ නැගුවේ පහුගිය රජය ඔය තියෙන අද විශාල ව්‍යාපෘති කරන සියලු සමාගම් ගොඩ නැගුණේ ඔය තත්ත්වයට පත් උනේ මේ රටේ දැවැන්ත ඉදිකිරීම් ශාස්ත්‍රයේ වැඩ කටයුතු උන නිසා දැන් අද මොකද්ද වෙලා තියෙන්නේ අද ඔබ තමුන්නාන්සලා කියන දේශීය සමාගම් වලට දෙනවා කියලා අහවල් කොටස දුන්නයි කියනවා නමුත් ඉදි කරගන්න දේශීය සමාගම් නෙමේ ගරු මන්ත්‍රීතුමනි මේ C9 C67 ශ්‍රේණිගත ශ්‍රේණිවල ඉන්න කොන්ත්‍රාත්කරුව පවා අද පාරක් තාර දැම්මම ඔබ තමුන්නාන්සලා RD එකෙන් ගෙවීම් කරන්න බැරුව ඔබ තමුන්නාන්සලා ඉර වෙලා ඉන්නවා එහෙමනම් වන්දි දෙන මිනිහට වන්දි ලැබෙන්නේ නැත්තම් ඒ වගේම වන්දි දෙන මිනිහට වන්දි ලැබෙන්නේ නැත්තම් කොන්ත්‍රාත්කරුවට මුදල් ලැබෙන්නේ නැත්තම් මේ මිලියන බිලියන 103ක් 110ක් වියදම් කරේ කොහෙටද මොනවද මේ වලින් කරලා තියෙන්නේ දැන් කතා කරලා කියව ෆ්ලයි ඕවර් එක ඉවරයි කිව්වා ගුවන් පාලම ඉවරයි කිව්වා ඉතින් දැන් ඒ ඉවර කරපු ඒ පුද්ගලයින්ට ඒ ගෙවීම් වෙලාවට කලාවට ලැබිලා නැහැ ආණ්ඩුව ඇතුලේ අර්බුද තියෙන්න පුළුවන් ඔබ තමුන්නාන්සේලාගේ රජයේ ඇතුලේ අර්බුද තියෙන්න පුළුවන් දැන් එක මේ අපි ගෙනාවා විශ්වාස භංගයක් විශ්වාස භංගය අපි ගෙනාවේ ඇමතිවරයා සම්බන්ධයෙන් විශ්වාස නැහැ කියලා. ඒක අපි නෙමේ කිව්වේ. කලින්ම කිව්වේ අපේ මහින්ද අමරවීර මන්ත්‍රීතුමා තමයි කලින්ම ගිහිල්ලා මේ බැඳුම් කරේ සම්බන්ධයෙන් නඩුව දැම්මේ. එතුමාලා කිව්වා. ඒ නිසා ඉවත් වෙන්න සිද්ධ වුණා. දැන් විශ්වාස භංගය ගේන්න කාටද? විජේදාස රාජපක්ෂ මහත්තුමාට. එතුමා මොකද්ද කිව්වේ? එතුමා ඇවිල්ලා කතා කරලා කිව්වා වරාය ගිවිසුම වැරදි. වරාය ගිවිසුම වැරදි නම් එතුමාට විශ්වාස භංගයක් ගේන්න ඕනේ කියලා පසුපෙළ මන්ත්‍රීවරු චූන් වෙලා පසුබිම මන්ත්‍රීවරු හරි කඩිසරයි මේ වරාය ගිවිසුම ගැන කතා කරපුවාම විකුණන එක ගැන කතා කරපුවාම විජේදාස රාජපක්ෂ මහත්මයා ඒක ගැන කතා කරපුවාම
විනාඩියයි ඔබතුමාට තියෙන්නේ
බොමි සුති ඒක ගැන කතා කරපුවාම හරි ප්‍රශ්නයක් ඒ නිසා අපි කියනවා පසුබිම මන්ත්‍රීවරුන්ට කරුණාකරලා ඔබ තමුන්නාන්සලා පොඩ්ඩක් නිහඬ වෙලා ඉන්න ඔය එක එක්කෙනාගේ උල්පන්දම් වලට අහු වෙන්න එපා එක එක්කෙනාගේ උල්පන්දම් වලට අහු වෙලා කෑගොස්සන් ගැහුවට වැඩක් නැහැ ජනාධිපතිවරයා තමයි තියා ගන්නවද යවනවද කියන තීරණය ගන්නෙ ඒක අගමැතිවරයා නෙමේ තීරණය කරන්නේ එනිසා විදේදාස රාජපක්ෂ ඒ කැබිනට් අමාත්‍යතුමා බුද්ධසා මොකද ඉස්සෙල්ලා රේස් පැද්දාම තමයි කෑ ගැහුවේ ඉස්සල්ලා රේස්පැද්දාම කිව්වා මහානායක හාමුදුරුවෝ කියන දේ අහන්නේ නැහැ කියලා. දැන් රේස්පදිනව නෙමෙයි මහානායක හාමුදුරුවෝ අණ කරනවා. බුද්ධ ශාසන ඇමති වයින් කරන්න එපා. අධිකරණ ඇමති වයින් කරන්න එපා. රජයට උන්වහන්සේලාට කියන්න අයිතියක් තියෙනවා. නමුත් මේ රජය කටයුතු කරනවා. දැන් කියනවා ඔන්න ලියුම ගහලා කියනවා ඒක ඇමතිවරේ. ඔන්න දැන් පත්වීම දීලා කියනවා. දැන් හෙට ඉඳන් පසුපෙලේ වාඩි වෙන්න ඕන කියනවා. හරි චූන් වෙලා. මේ අධිකරණයට නේද මේ කතා කරන්නේ? ඒ බුද්ධ ශාසනයෙන් නේද මේ කතා කරන්නේ? රටේ සංස්කෘතිය කොහෙද තියෙන්නේ? ඒ නිසා මම පැහැදිලිවම කියනවා මේ ආණ්ඩුවේ ගමනක අවසානයේ සිද්ධ වෙලා ඉවරයි. මේ ආණ්ඩුවේ ගමනක අවසානයේ දැන් මේ 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 මරණින්ද ඉන්නේ. දැන් හීන දකින්නවා. හීන දකින්නවා. ඉතින් ඒ නිසා ගරු මූලාසනේ මන්ත්‍රීතුමනි, ගරු ඇමතිතුමනි, ඔබ තමුන්නාන්සේ නුවරට මේ මාර්ගය අරගෙන යද්දි, අධිවේගී මාර්ගය අරගෙන යද්දි දැන් ගැටුම් ඇති වෙලා තියෙන ඔබ තමුන්නාන්සේගේ දිස්ත්‍රික්කේ අද ගලගෙදර මිනිස්සුන්ට හරියට වන්දියක් තීරණය කරන්නේ නැහැ. අද ගලගෙදර ජනතාව, ඊට පස්සේ ආපුවම අලව්වේ ජනතාව, ඊට පස්සේ ආපුවම කුරුණෑගල
ජනතාව,
මේ සියලු දෙනා මම අවසන් කරන්න ගරු මූලාසනේ මන්ත්‍රීතුමනි, මේ සියලු දෙනාට මේ වන්දි සම්බන්ධයෙන් හරි උත්තරයක් දීලා ඒ ජනතාවේ පීඩාවට පත් කරන්න එපා කියන ඉල්ලීම කරමින් මම හිනේනවා. බොහොමත්ම ස්තුතියි.
ස්තුතියි. ගරු ඉසාක් රවුමාන් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 4ක් තිබෙනවා.
බිල්ලාහි මිනස් ශයිතානිර් බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. අද මහමාර්ග අමාත්‍යංශයේ විවාද ගැන කතා කරදි වෙච්චේන සතුටක් ලැබෙනවා. මොඩාරුණ මන්ත්‍රීතුමනි, ඒකට හේතුව තමයි අපි පහුගිය කාලේ හැම එකනම කියාගෙන හිටියා සමස්ත ලංකාවම මහ විශාල මහමාර්ග පද්ධතියේ දියුණුවක් වෙලා ලංකාව පාරවල් හදන්නේ කියලා තමයි අපි ඔක්කොම කතා කරගෙන හිටියේ. නමුත් සමස්ත ලංකාව ගැන මට කතා කරන්න වෙලාව නැහැ. මගේ දිස්ත්‍රික්කය ගැන විතරයි මම කතා කරන්න බලාපොරොත්තු වෙනවා. මූලාරුඩ මන්ත්‍රීතුමනි, අපේ එමෙත්තුමාත් ඉදිරියේ ඉන්නවා. ගරු එමෙත්තුමනි, මගේ අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ දනට මහමාර්ග මාර්ගට අයිති B class කිලෝමීටර් 280ක් තාම හදාගන්න බැරි වෙලා තියෙනවා. පහුගිය කාලවලදී සමස්ත රටම කිව්වා මහා විශාල දියුණුවක් වෙලා තියෙනවා ලංකාව. කෝකද දියුණු වෙලා තියෙනවා කියලා බලනකොට මහමාර්ග පද්ධතිය දැන් අවුරුදු 2යි, පහුගිය අවුරුදු 20ක් තිබ්බා. මොනවද කරුවේ? දැන් ගරු එමෙතුමනි, ගලවල තෝනිගල කිලෝමීටර් 56යි, කෙකිරාව ගණවල්පල තාච්චි අම්මිලාව කිලෝමීටර් 42යි, බලලු අන්දරුව කිලෝමීටර් 32යි, මදවච්චි වරෝපතාන කිලෝමීටර් 23යි. අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ මෙහෙමනම් සමස්ත ලංකාව අපි කොහොමද හිතන්න පුළුවන්? පහුගිය කාලේ පාරවල් හදලා තිබ්බනම් අපි මෙහෙම කතා කරන්න ඕනේ නැද්ද එමෙතුමනි? එනිසා මම හිතන විදියට ඔබතුමා මේ අවුරුදු 2 තුළදී මහා විශාල ව්‍යාපෘතියක් කරන්න ඕනේ කියලා දැන් ගලවල තෝනිගල ඒ වගේ කෙකිරාව ගණවල්පොළ තාච්චි අම්මිලාව මාර්ග හදන්න සියලුම කටයුතු දැන් අවසන් වෙලා තියෙනවා. ළඟදී ඒකට අවශ්‍ය වැඩපිළිවෙලක් දැන් මහමාර්ග අමාත්‍යංශයේ මුදල් වෙන් කරලා අවශ්‍ය කටයුතු ගන්න තීරණ කරලා තියෙනවා. ඒක විතරයි නේ, හයි රෝඩ් ප්‍රොජෙක්ට් එක මගේම දිස්ත්‍රික්ක දනට කිලෝමීටර් 500ක් අදාගෙන යනවා. ඒ විතරයි නේ, අපේ එමතුමායි එමතුමාගේ අමාත්‍යංශයේ සියලුම ලේකම්වරු සභාපතිවරු ගම්මට්ටමින් මේක මහමාර්ගට තියෙන ප්‍රශ්නයි විතරයි නේ, පළස් සභාවට තියෙනවා මීට වඩා ප්‍රශ්න, ප්‍රදේශ සභාවට තියෙනවා ප්‍රශ්න. දැන් අපේ එමෙතුමලට වෙලා තියෙනවා ප්‍රදේශ සභාව මාර්ග මේ දවස්වල හදනවා. හැම පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරට ආසන සංවිධායකවරට මුදල් දීලා ප්‍රදේශ සභාව පාරවල් හදන එක අපිට දකින්න පුළුවන්. අනුරාධපුර දිස්ත්‍රික්කෙම මම දන්න විදිහට සමහර ගම්වල බස් යන්න බැරි පාරවල් තියෙනවා. ඔරෝපතන ආසනේ තිඹිරියත්තාව මාවත්තාව අලික්කි මුල්ලාව කියන ගම්මානේ එමෙතුමනි ප්‍රදේශ සභාවට අයිති පාරවල් කිලෝමීටර් 12ක් තියෙනවා, ගම්මාන 3ක් තියෙනවා. ඒ පාරවල් වලින් බස් නැ පයින් යන්න බැරි විදියට ළමයිට ප්‍රශ්න වෙලා තියෙනවා. ඒ නිසා ඔබතුමා මම හිතන විදියට දැන් මේ අවුරුදු 2 තුළදී විශාල වැඩපිළිවෙලක් කරලා තියෙනවා. කාටවත් නැ කියනත් බෑ, බෑ කියනත් බෑ. එදා කවුද මහමාර්ග එමෙතිවලා හිටියේ? රටේ ජනාධිපති තමයි මහමාර්ග ලැමැති වෙලා වැඩ කටයුතු කරුවේ. අද සාමාන්‍ය මන්ත්‍රී කෙනෙක් වෙලා එමැති වෙලා තමයි අද ඒ වැඩ පිළිවෙල කරනවා නම් අපි කොච්චර සතුටු වෙන්න ඕනයි. එදා ජනාධිපති කරපු වැඩේ තමයි අද ඔබතුමා කරන්නේ. එහෙනම් ඔබතුමා ගැන මහා විශාල විශ්වාසයක් ගරු ජනාධිපතිතුමාටත් අගමැතිතුමාටත් තියෙනවා. දෙන්නම දුන්නේ නිකන්නේ ඔබතුමාට මේ ආමාත්‍යංශේ වැඩ කරන්න පුළුවන් හැකියාව තියෙන දක්ෂය නිසා තමයි ඔබතුමාට දුන්නේ. ඒ දක්ෂතාව ඔබතුමාගේ නිලධාරී වලින් අපිට දකින්න තියෙනවා. ඔබතුමාගේ අමාත්‍යංශ ලේකම්තුමාගෙන් විශේෂම ඔබතුමාගේ ප්‍රයිවට්ස් ලේකම්තුමේ ඒ වගේම ඔබතුමාගේ අමාත්‍යංශ සභාපතිතුමා ඕන මන්ත්‍රී කෙනෙක් ඕන ඇමති කෙනෙක් කතා කරුවොත්
අර මන්ත්‍රීමා කාලේ අවසානයි
විනාඩියක් දෙන්න ඕන කෙනෙක් කතා කරුවොත් එතුමා ඕන වෙලාවදී රේ වුණත් කතා කරලා උත්තර දෙනවා. ඒක එයි ඇමතිතුමා එහෙම කරන්නේ ඔබතුමාගේ මඟ පෙන්වීම. එහෙම නැත්නම් එතුමාට මම රජයේ සේවකයෙක් කියලා ෆෝන් එක ඔෆ් කරලා ඉන්න පුළුවන්. එහෙම නැහැ ඔබතුමා දක්ෂ ඇමති කෙනෙක්. අපිට විශාල විශ්වාසයක් තියෙනවා මේ අවුරුදු පහ ඇතුළතදී. මම කිව්වේ මේ කිලෝමීටර් 280 අනුරාධපුර තියෙන බී ක්ලාස් පාර විතරනේ සමස්ත ලංකාවම මහා විශාල ව්‍යාපෘ මහා විශාල විප්ලවයක් කරගෙන ඉදිරියට යන්න පුළුවන් ඇමති කෙනෙක්. ඒ වගේ ක්‍රීඩා ඇමති මගේ මිත්‍ර ජයශ්‍රී ඇමතිතුමාත් ඉන්නවා. එතුමා ලබන අවුරුද්දේදී මෙදා කොරමට විතරයි කිරි තිබ්බේ. එතුමා කියනවා මල්ලි මම කොළඹට විතර නෑ කිරි දෙන්නේ. ඔබලාගේ දිස්ත්‍රික්කෙනත් විනාඩියක් දෙන්න. ඔබලාගේ දිස්ත්‍රික්කෙනත් මම බලනවා. ලබන අනුරාධපුර
බණ්ඩාරිකෝට මන්තුමා
ප්‍රධාන ක්‍රීඩාංගණය කත්
ස්තුතියි
මූලාසනාරූඪ ගරු මන්ත්‍රීතුමනි. ක්‍රීඩා පනත යටතේ නියෝග ඒ වගේම පුජ්‍යලය ලියාපදිංචි කිරීමේ පනත යටතේ නියෝග සහ මහාමාර්ග අමාත්‍යංශයේ පරිපූරක ඇස්තමේන්තු කීපයක් ගැන සාකච්ඡා වෙන අවස්ථාවේ කරුණු කීපයක් හිතා ඉක්මනින් ඉදිරිපත් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, මට මතකයි දක්ෂිණ අධිවේගී මාර්ගය වැඩකටයුතු ආරම්භ කළේ 2001 අපේ ආණ්ඩුව බලයට පත් වුණු අවස්ථාවේ. ඒ අවස්ථාවේ මට මතකයි ඒ අධිවේගී මාර්ගයේ වැඩකටයුතු ආරම්භ කරලා කරගෙන යද්දී මේ අධිවේගී මාර්ගය ඉදිකිරීමට විරුද්ධව එදා පෙළපාලි ගියා සටන් පාඨ කරා උද්ඝෝෂණ කළා. අපි බද්දේ ගමිනුත් ඒ වගේම පින්නදූවෙනුත් මුල්ගල තියද්දී දක්ෂිණ අධිවේගී මාර්ගය කොට්ටාවෙනුත් කොට්ටාවේ පෙළපාලියක් ගියා ඒ පාරට විරුද්ධව කණ්ඩායම. ගියාම එක වයසක පුජ්‍යලෙක් අර පහුගිය කාලේ කොළඹ තිබිච්ච රැලියකට ගෙනල්ලා වයසක මිනිස්සු මරණයට පත් වුණා වගේ එක මිනිහෙක් මරණයට පත් වුණා. පස්සෙන්ද ගියා පත්තරේ විශාල වාර්තාවක් ඒකේ කියු දැම්මේ දකුණු අධිවේගී මාර්ගයේ පළමු බිල්ල ගණේ කියලා. එහෙම තමයි එදා විපක්ෂයේ හිටපු උදවිය දකුණු අධිවේගී මාර්ගයට විරුද්ධ වුණේ. හැබැයි අධිවේගී මාර්ගය හදලා විවෘත කළා මෑතක් වෙනකන් ගරු ඇමතිතුමනි පහුගිය ගම්මතුර වෙනකන් දකුණු අධිවේගී මාර්ගයේ පීතෘවරු හැටියට මෙයා පෙනී හිටියා. අපි තමයි දකුණු අධිවේගී මාර්ගය හැදුවේ කියලා කිව්වා. දකුණු අධිවේගී මාර්ගය ජාතියට දායාද කරපු මහා නිර්මාණකරු හැටියට පෙනී හිටියා. හැබැයි ගම්මතුර ගලාගෙන එනකොට කිව්ව කලබල වෙලා අනේ අපි නෙමෙයි දකුණු අධිවේගී මාර්ගය හැදුවේ කියලා. මොකද බය වුණා දකුණු අධිවේගී මාර්ගය යට වෙයි කියලා. අන්න ඇත්ත එළියට පැන්න ඒ වෙලාවේ. ඉතින් මම ඒ නිසා ස්තුති කරන්න කැමති එක විදියකින් ගම්මතුර අවස්ථාවේ කලබල වෙලා හරි දකුණු අධිවේගී මාර්ගය ජාතියට දායාද කිරීමේ පළවෙනි පියවර තියුවේ එක්සත් ජාතික පක්ෂ ආණ්ඩුව බලයට තියද්දි කියන එක ප්‍රකාශ කිරීම ගැන. ඒ වගේම මේ අයද කතා කරා අපේ අධිවේගී මාර්ග ඉදිකිරීම වලදී ඇස්සමේන්තු ගැන. අපේ විපක්ෂයේ මන්ත්‍රීවරු ඒකාබද්ධ කණ්ඩායමේ මන්ත්‍රීවරු කතා කරා. හැබැයි එයාට අමතක වෙලා තියෙන දකුණු අධිවේගී මාර්ගයේ ඇස්සමේන්තුව ඉක්මවා 31ක් 30%කින් වැය බරක් දරන්න සිද්ධ වුණා. ඒ විදිහ අතිවිශාල මුදලක් විශ්මයජනක මුදලක් පහුගිය රාජපක්ෂ රෙජීමය මේ රට පාලනය කරන කාලේ මාර්ග සංවර්ධනයට යෙදෙව්වා. අද අපි සතුටට පත් වෙනවා. අද අපේ රජයේ මහා ලොකු ගෝසාවක් නැතත් සමහර අය වැඩකෝ කියලා කෑ ගහද්දි මට මතකයි වැඩබිම මුඩු බිමක් කළාය කියලා සමහර උදවිය සටන් පාට කිව්ව පහුගිය අවුරුද්දේ. දැන් ඒ සටන් පාට කැලේට ගිහිල්ලා තියෙනවා. අද මුළු රට පුරාම මාර්ග පද්ධති ඉදිරියමින් පවතිනවා. අධිවේගී මාර්ග ඉදිරියමින් පවතිනවා. ඒ විතරක් නෙමෙයි මේ හැම එකම විනිවිදභාවයක් තියෙනවා. අද ඕනේ කෙනෙකුට තොරතුරු දැනගැනීමේ පනත සම්මතයි. ඕනේ කෙනෙකුට ගිහිල්ලා මේවා ඇස්තමේන්තු බලන්න පුළුවන්කම තියෙනවා. අධිවේගී මාර්ග අවශ්‍ය නැහැ. කරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, පහුගිය කාලේ ප්‍රාදේශීය සභා පාරවල් ඉදි වුණා, පළාත් සභා පාරවල් ඉදි වුණා. හැබැයි මේවා ඇස්තමේන්තු ගැනවත් අපිට දැන කියා ගන්න පුළුවන් කමක් ලැබුණ නැහැ. කොච්චර මුදලක් වියදම් වෙලාද කියලා දැන කියා ගන්න පුළුවන් කමක් ලැබුණ නැහැ. මේ හදපු පාරවල් හුඟක්
මහාමාර්ග අමාත්‍යංශයේ වියදම් කළා හදපු ග්‍රාමීය පාරවල් හුඟක් අද නැවත විනාශ වෙලා තියෙනවා. ඒවා කැඩිලා බිඳිලා ගිහිල්ලා තියෙනවා. ඒවා හදන එකේ වගකීමත් අද අපට පැවරලා තියෙනවා. මම මහාමාර්ග ඇමතුමාට ස්තුති කරන්න එක කාරණයක් උපයෝගී කරගන්නවා. අර මහා ගම්මතුර වෙලාවේ ගින්ගඟ ගලලා අපේ පළාතේ අටුණු වෙලාවේ තුමා බොහොම නිහතමානීව අපට කතා කරලා හව මොනවද අපි අපින් කෙරෙන්න ඕනේ කියලා. ගම්මතුර බැහැගෙන යද්දී ගින්ගඟ දෙපැත්තේ තියෙන පාරවල් හුඟක් විනාශ වුණා. ගින්ගඟට ගින්ගඟ අසබඩ තියෙන විශේෂ මුඩුගම වද්දේ ගම පාර විනාශ වුණා. ගඟට කැඩිලා ගියා. එතුම ශනේකින් අපේ මහාමාර්ග අමාත්‍යංශයේ ලේකම්තුමාටත් ස්තුති කරන වගේම මාර්ග සංවර්ධන අධිකාරී සභාපති නිහාල් සූර්යාරච්චි මහත්මයාට ස්තුති කරන්න මම මේක අවස්ථාවක් කරන වහා මෙතුම ගිහිල්ලා ඒක පරීක්ෂා කළා. අද වෙනකොට ඒ ගඟට කැඩලා ගිහිපු ස්ථානවල බැමි දාන්න බැමි සකස් කරන්න විශාල මුදලක් වෙන් කළ වැඩකටයුතු ආරම්භ කළා තියෙනවා. ඒ වගේම
කර්මන්තුම කාලය අවසන්යි.
කතා පටන් ගත්තේ විතරයි මන්ත්‍රීතුමනි. අත වශයෙන්ම මිනිත්තුවක් දෙකක් කතාවක් කොහොමද ආරම්භ කරන්න කියන එකත් ප්‍රශ්නයක්. නමුත් මම සතුටටපත් වෙමින් අවසාන වශයෙන් මම ඔබතුමාගෙන් තප්පර 30ක් ඉල්ලනෝ. අපේ ඉන්දික මන්ත්‍රීතුමා සඳහන් කළා විජේදාස රාජපක්ෂ ඇමතිවරයට විරුද්ධව
මේ සභාව එකඟද? විනාඩි 10කට සභාව.
අයයි
විපක්ෂයේ මන්ත්‍රීතුමල්ලා අපි කලබල වෙලා අය වරාය කිවිසුම ගැන එතුමා නගන විරෝධය නිසා තමයි මේ විපක්ෂයේ ආණ්ඩු පක්ෂයේ පසුපෙළ මන්ත්‍රීවරු කලබල වෙලා තියෙන්නේ කියලා. ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අපට එතුමාගේ ඒ වරාය සම්බන්ධයෙන් වෙන කතාවේ ප්‍රශ්නයක් නැහැ. හැබැයි එතන එතුමා කැබිනට් මණ්ඩලයේ සාමූහිකත්වය ආරක්ෂා කිරීම පිළිබඳ ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒකම අපි කලබල වුණේ වෙන කිසි දෙයක් නිසා නෙවෙයි. ජනාධිපතිතුමා පහුගිය දිනක ප්‍රකාශ කළා එතුමට දෙන්න නීතිපති දෙපාර්තමේන්තුවයි පොලිසියයි මාස 3කින් හොරු අල්ලලා පෙන්නන්නම්, කවුරු හෝ ආණ්ඩුවේ බලවතෙක් විපක්ෂය එක්ක හොරු එක්ක ඩීල් දානවා කියලා ප්‍රකාශ කළේ අපි නෙමේ ජනාධිපතිතුමා. ඒ පත්‍ර වාර්තාව අපි සතුව තියෙනවා. ඒ නිසා විපක්ෂයේ ආණ්ඩු පක්ෂයේ පසුපෙළ බගකිව යුතු මන්ත්‍රීවරු හැටියට අපට කලබලයක් ඇති වුණා. කවුරු හරි ඇත්ත වශයෙන් මෙහෙම හොරු ආරක්ෂා කරන්න ඉන්නවද කියලා. ඒ කලබලයේ සැකේකුත් නෑ. අද හොරු එළියට පැනලා කෑ ගහන්න දඟලනවා. කෑ ගහමින් විශාල ගෝසාවක් ඇති කරගෙන යනවා විජේදාස රාජපක්ෂ මහත්මයා ආරක්ෂා කළ යුතුයි කියලා. මම කියනවා ඒකාබද්ධ කණ්ඩායමයට කරුණා කළා, ඒක අපේ ආණ්ඩුවේ තව වීරයෝ ඉන්නව නම් දැම්ම කියන්න. මෙච්චර කාලයක් එක්සත් ජාතික පක්ෂය හැමෝම ද්‍රෝහියෝ වෙච්ච, එක්සත් ජාතික පක්ෂය හැමෝටම පහර පිට පහර ගහපු මේ විපක්ෂයේ සුළුතර කල්ලියට අද එක පුජ්‍යලයක් වීරයෙක් වෙලා තියෙනවා. පුළුවන් නම් තව වීරයෝ ඉන්නව නම් දැම්ම කියන්න අපිට. වීරයෝ අපේ ආණ්ඩුවේ ඉන්නවා කියලා. ඇයි අපි විනය පරීක්ෂණ දැම්මම? ඇයි අපි අපේ ආණ්ඩුවේ තියෙන පොදු එකඟතාවය කැඩුවාම ඒකට විරුද්ධව කතා කරාම වීරයෝ වීරෝ හැටියට දකින්නේ තමන්ගේ අවස්ථාවාදය නෙමෙයිද? තමන් වෙනුවෙන්
පෙනීමේද
කියලා මං අහන්න කැමති ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, ඔබතුමාට ස්තුති කරමින් මගේ කතාව අවසන් කර.
ස්තුති ගරු ඇමතුමා.
ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, ඇත්ත වශයෙන්ම මේ සභාව දැනගන්න ඕන දක්ෂිණ අධිවේගී මාර්ගයේ කොටස් හතරටම මිල ගණන් තීරණය කරේ 2013. දැන් අද මේ විපක්ෂයේ සමහර මන්ත්‍රීවරු මිල වැඩි කියලා කිව්වට 2013 තමයි කොටස් හතරටම මිල ගණන් තීරණය කෙරුවේ. වර්තමාන ආණ්ඩුව බලයට පත් වීමෙන් පසු අපි මේ ගිවිසුම වෙනස් කරන්න පුළුවන්ද කියලා බැලුවා. නමුත් නෛතික වශයෙන් ඒ කරන්න අපිට බැරි වුණා. සියලුම මිල ගණන් 2013 කාලේ එකගිවි තිබුණා. වර්තමානයේදී ඒ මුදලේ කිසිම වෙනසක් නැහැ. 2013 එකගිවිත මුදලට තමයි අපි දැන් දක්ෂිණ අධිවේගී මාර්ගයේ කොටස් හතරම හදන්නේ. ඒක තමයි පළවෙනි කාර්යය. අනිත් එක උපදේශක සමාගමක් ගැන කිව්වා FSDI කියලා. ඔවුන්ගේ මුදල් යොදවා අධීක්ෂණය කරනු ලබයි. ණය මුදල අනුමත වූ පසු ඒ මුදල් අපිට ලබා ගන්න පුළුවන්. ඒ වගේම හැමදාම මේ පාර්ලිමේන්තුවේ කතා කරනවා, රූපවාහිනී සාකච්ඡා වලත් කතා කරනවා පිටත වටරව් පාර ගැන. හැමදාම ලේන් හතරයි තිබ්බේ. ගිය ආණ්ඩුව කාලෙත් ලේන් හතරයි, මේ ආණ්ඩුව කාලෙත් ලේන් හතරයි. මේගොල්ලෝ කියන ලේන් හය තිබ්බ කියලා මම දැන් කොහෙන් හොයාගත්තද කියලා. වියදමත් පසුගේ ආණ්ඩුව කාලේ තක්සේර කරපු වීදමක් තමයි මේසරේ හදන්නේ. අනිත් එක මම කියන්න ඕනේ විශේෂයෙන්ම දැන් අපේ ඉන්දික මන්ත්‍රීතුමා කතා කරුවා, එතුමා තමයි කොළඹ නුවර අධිවේගී මාර්ගය හදනකොට ඒ දෙපැත්තේ ඉන්න ඉඩම් ලාභීන් ඇවිස්සුවේ. මම මීරිගම කට්ටියට ගියාම එතුමා බාබ ඉතාම සාදරයෙන් පිළිගත්තා. එතුමා තමයි ඒ ඉඩම් ලාභීන් ඇවිස්සුවේ. මිනිස්සු අවුස්සලා අන්තිමට අපිත් එක්ක සාකච්ඡාවටත් වාඩි වුණා. දැන් මොකද්ද වෙලා තියෙන්නේ? ගරු සභාපතිතුමනි, මීරිගම පැත්තේ කුඹුරු අක්කරයක් 105යි වටිනාකම 5 ලක්ෂ. අපි 115ක් ගෙවනවා. අද අපි මේ කතාව කිව්වයින් පස්සේ මෙතුමත් එක්ක ආපු විරෝධකරුවන් සියලු දෙනාම අපේ යනට කීකරුවාද වෙලා අද එතුමා කියන ආකාරයට කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. මම මේ විරෝධ මගේ විරෝධතාකරුවන්ට කිව්වේ මේක දළදා වහන්සේ වදින යන පාර. දකුණේ ජනතාවට දළදා වහන්සේ වදින යන පාර තමයි අපි හදන්නේ නූර අධිවේගී මාර්ගය. මේකට හිරියර කරන්න එපා කිව්වයි පස්සේ ඒ අය සියලු දෙනාම ඒ අයගේ විරෝධතා ඉවත් කරගත්තා. අද බීරිගම් ප්‍රදේශයේ කුඹුරු අක්කරයක් 105යි. අපි පර්චේකට ගෙවනවා කුඹුරකට 115ක්. පසුගිය ආණ්ඩුව කාලේ ඉඩම් බලහත්කාරයෙන් පවර ගත්තා. ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා පාරවල් 98ක් හැදුවා බලහත්කාරයෙන් පවරගෙන බන්දි ගෙවන්නේ නැතුව, සත පහක් දෙන්නේ නැතුව. මේ ළඟදී හම්බන්තොට ප්‍රදේශයේ තිබ්බ සූර්යවය ප්‍රදේශයේ ලොකු උද්ඝෝෂණයක්. අවුරුදු 9ක් වෙන බන්දි ගෙවල් නැහැ. අපි මිලියන 200 ගෙව්වා. එම නිසා අපි කිසිම ඉඩමක් බලහත්කාරයෙන් පවර ගන්නේ යහපාලන ආණ්ඩුව. අපි ඒ අවශ්‍ය වන්දි ගෙවල තමයි ඒවා පවර ගන්නේ, කැමැත්තෙන් දෙනවා. මෙතුමා කිව්වා උද්ඝෝෂණ ව්‍යාපාර තියෙනවා කියලා, කිසිම උද්ඝෝෂණයක් නැහැ. මීරිගම කඩවත කුරුණෑගල පොතුහැර ගලගෙදර කැමැත්තෙන් දෙනවා. මොකද මේක දළදා වහන්සේ වඳින්න යන පාර කියලා දකුණේ ජනතාවට පැයෙන් නූරට යන්න පුළුවන් පාරක් නිසා. ඉතින් මෙතුමා කියන කියපු විදිහට ජනතාව අතර ප්‍රශ්න. දැන් මේ අය තමයි අවුස්සන්නේ, මේ අය තමයි පස්සේ ඉඳන් අවුස්සන්නේ. ඉතින් එතුමා නොසිටීම ගැන මම කනගාටු වෙනවා. ඉතින් මේ අවස්ථාවේදී මට කියන්න තියෙන්නේ, අපි 2020 මැද භාගයේ වෙනකොට කොළඹ මහනුවර අධිවේගී මාර්ගය අපි අවසන් කරනවා. අපි මේ සතියේ සාකච්ඡාවක් තියෙනවා අගමැතිතුමාගේ ප්‍රධානත්වයෙන් රුවන්පුර අධිවේගී මාර්ගය ගැන සමගම් ගන්නාවක් ඉදිරිපත් වෙලා තියෙනවා. ඒ වගේම මම කියන්න කැමති ඉන්දියානු මහාමාර්ග ඇමතිවරයා ලංකාවට එන්න දිනයක් අපේ ඉල්ලනවා. විශේෂයෙන්ම උතුරු ප්‍රදේශයට විශාල අධිවේගී මාර්ග කීපයක් හදන්න ඉන්දියානු ආණ්ඩුව පොරොන්දු වෙලා තියෙනවා. ඉතින් මං හිතන්නේ උතුරේ මන්ත්‍රීවරුන්ට විශාල සතුටක්. ඒ වගේම අයිරෝඩ් ව්‍යාකෘතිය, පසුගිය රජයේ අයිරෝඩ් ව්‍යාකෘතිය ආරම්භ කෙරුවා. නමුත් උතුරු නැගෙනහිර ප්‍රදේශයේ අත්හැරියා. ඉතින් අපි උතුරු නැගෙනහිර ප්‍රදේශයට අයිරෝඩ් ව්‍යාකෘතිය අපි ලබා දෙනවා. ඒ වගේ බදුල්ලටයි ගම්පහටයි අයිරෝඩ් ව්‍යාකෘතිය අපි ලබන මේ අවුරුද්දේ ඇතුළත ලබා දෙනවා. ස්තුතියි.
ස්තුතියි. අද දින න්‍යායපත්‍රයේ සඳහන් අංක 1 යෝජනාවට සභාව එකඟද?
ආයි.
අංක 2 යෝජනාවට, අංක 3 යෝජනාවට සභාව එකඟද? සභාව කල් තැබීම. කල් තැබෙන අවස්ථා යෝජනාව චාර්ල්ස් නිර්මලානන්ද මහතුමා. නිර්මලානන්ද.
நன்றி தலைமை தாங்கும் உறுப்பினர்களே.
ஆனந்த குமார் சிங் மந்துமா.
ඔබ දෙමකට කරන්නේ
முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொக்குளாய் கிழக்கு, கொக்குளாய் மேற்கு, கர்நாடகேணி, கொக்குத்தொடுவாய் தெற்கு, கொக்குத்தொடுவாய் மத்தி ஆகிய கிராம அலுவலர் பிரிவில் உள்ள மக்களுக்கு சொந்தமாக எரிஞ்சகாடு, குஞ்சு கால்வழி, வெள்ளைக்கல்லடி போன்ற மானாவாரி வயல்காணிகளும் அடையகரத்தான், தொண்டகட்டகுளம், பூமுடு கண்டல், ஆமையன்குளம், கூமாவடி கண்டல் வெளி போன்ற நீர்ப்பாசன வயல்காணி வழிகளும் 1952 மற்றும் 1980 ஆண்டு காலப்பகுதியில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தினால் குறித்த மக்களுக்கு அனுமதி பத்திரம் பட்ட வயல்காணிகளாகும். அதன் பின்பு 1984 ஆண்டு ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையினால் அனைத்து மக்களும் இடம்பெயர்ந்த வேளையில் 1984-15 மற்றும் 2007-3-9 திகதிகளில் வர்த்தகமானி பிரசுரத்தில் குறித்த பிரதேசம் மகாவலி எல் வலயம் என பிரசுரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இடம்பெயர்வின் பின் மீண்டும் 2011 ஆண்டு தமது பிரதேசங்களில் மீள குடியமர்ந்துள்ளனர். எனினும் இவ்வாறான தொடர்ச்சியான இடம்பெயர்வின் காரணமாக குறித்த மக்களிடம் இருந்த அனைத்து ஆவணங்களும் தொலைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்பொழுது 614 ஏக்கர் மானாவாரி வயல் காணிகளுக்கு சொந்தமான 164 குடும்பங்களுக்கு 2013-1 சுட்டு நிருபத்திற்கமைய தொலைந்த உறுதிப்பத்திரங்களுக்கு பதிலாக புதிய உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்படாதுள்ளது. மேலும் ஆயன்குளம், முந்திரிகைக்குளம், மரச்சிக்கட்டிக்குளம் போன்ற குளங்களின் கீழுள்ள 225 தமிழ் மக்களுக்கு சொந்தமான 835 ஏக்கர் நீர்ப்பாசன வயல்காணிகள் இப்பிரதேசத்தில் குடியமர்த்தப்பட்ட சிங்கள மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. முன்னர் வழங்கப்பட்ட இக்காணிகளுக்கு சொந்தமான தமிழ் மக்களுக்கு தமது வாழ்வாதாரத்தினை காணிகளை இழந்த நிலையில் மிகவும் வறுமைக்கோட்டுங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே 2013-1 சுற்றுநிமத்துக்கு அமைவாக உறுதிப்பத்திரத்தை வழங்கப்படாத 164 குடும்பங்களின் 614 ஏக்கர் மானாவாரி வயல்காணிகளுக்கு உறுதிப்பத்திரத்தை வழங்குவதற்கும் மற்றும் தற்பொழுது சிங்கள மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ள 225 குடும்பங்களின் 835 ஏக்கர் நீர்ப்பாசன வயல் காணிகள் மீளவும் முன்னர் வழங்கப்பட்ட குறித்த தமிழ் மக்களுக்கு வழங்கப்படுவதற்கும் நடவடிக்கை எடுக்க ஆவணை செய்யுமாறு கௌரவ மகாவலி அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். கௌரவ அமைச்சரவர்களே, நான் இங்கு குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பல தடவைகள் இதற்குரிய தீர்மானம், அதாவது 614 ஏக்கர் வயல் தற்பொழுது செய்து கொண்டிருக்கிற மக்களுக்கு உறுதிப்பத்திரங்கள் முதல் தடவையாக வழங்கப்பட வேண்டும், அதே நேரத்தில் முன்பு வழங்கப்பட்ட காணிகள் தற்பொழுது அந்த மக்கள் அந்த ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த சொந்த காணிக்கு ஏற்கனவே சொந்தக்காரர் இந்த மக்கள் தற்பொழுது தங்களுடைய சொந்த வயல் நிலங்களில் கூலி ஆட்களாக வேலை செய்கின்ற நிலை அங்கு காணப்படுகிறது. ஆகவே இந்த விடயங்களை இரண்டு விடயங்களாக பார்க்க வேண்டும். ஒன்று, தற்பொழுது விவசாயம் செய்கின்ற அந்த 614 ஏக்கருக்குரிய உறுதிப்பத்திரங்களை தயவு செய்து மிக விரைவில் வழங்க வேண்டுமென்றும், அதே நேரத்தில் அந்த 835 ஏக்கர் காணிகளை அந்த மக்களுக்கு முதல் இருந்த மக்களுக்கு வழங்க வேண்டுமென்றும் கௌரவ அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த பிரதேசத்தில் மக்கள் யுத்தம் காரணமாக பல ஆண்டுகளாக 1984 ஆண்டு இடம்பெயர்ந்த அந்த மக்கள் 2011 ஆண்டு தான் அந்த இடத்தில் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த குடியமர்த்தப்பட்ட அந்த பிரதேசத்தில் அவர்கள் 2009 ஆண்டு யுத்தம் முடிந்தாலும் 2011 ஆண்டு குடியமர்த்தப்பட்டாலும் அங்கு அந்த பிரதேசத்தில் தாங்கள் அந்த பிரதேசத்திற்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் விஜயம் செய்தீர்கள், நானும் உங்களுடன் அந்த இடத்தில் இருந்தேன், மீன்பிடி சம்பந்தமாக அந்த இடத்தில் ஆராயப்பட்டது, ஆனால் இந்த மகாவலி விடயம் தொடர்பாக அன்று ஆராயப்படவில்லை. உண்மையில் நீங்கள் இந்த மகாவலி அமைச்சர் இராஜாங்க அமைச்சராக நியமிக்க அதன் நீங்கள் வரும்போது நியமிக்கப்படவில்லை, நியமிக்கப்பட்டிருந்தால் இந்த விடயங்கள் தொடர்பாக தங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியிருப்போம். கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த மக்கள் பல துன்பங்கள் மத்தியில் வாழ்ந்தவர்கள், பல இழப்புகளை சந்தித்தவர்கள், தங்களுடைய உறவுகளை சந்தித்த உறவுகளினுடைய இழப்புகளை சந்தித்தவர்கள், குறிப்பாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் யுத்தத்தில் தங்களுடைய அங்கங்களை இழந்தவர்கள் இருக்கிறார்கள், கணவன்மாரை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகையால் இவர்களுடைய இந்த விடயத்தில் கௌரவ அமைச்சர் அவர்கள் அதிக கவனம் செலுத்தி இந்த மக்களுக்குரிய காணி உரிமை பத்திரத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், தற்பொழுது அந்த 614 ஏக்கர் விவசாயம் செய்கின்ற மக்களுக்கு ஒரு சந்தேகம் நிலவுகிறது. அந்த பிரதேசத்தில் நில அளவை திணைக்களம் அவர்கள் வயல் செய்கின்ற காணிகளை அளவீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் தான் நான் அவசரமாக இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை பாராளுமன்றத்தை கொண்டு வந்தேன். ஏற்கனவே மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் பல தடவைகள் தீர்மானம் எடுக்கப்பட்டு இந்த மாகாவலி காணி செயலாளர் நாயத்துக்கு இந்த கோரிக்கைகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கௌரவ அமைச்சர் அவர்கள் இன்றைய இந்த தங்களுடைய உரையில் இந்த இரண்டு விடயங்களுக்கும் தக்க பதிலளிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அதே நேரத்தில் கௌரவ அமைச்சர் அவர்கள் ஜனாதிபதி அவர்களிடம் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள காடழிப்பு தொடர்பாக நான் ஏற்கனவே நீங்கள் உறுதியளித்து இருக்கிறீர்கள், கௌரவ ஜனாதிபதி அவரிடம் ஒரு சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்து தருவதாக, அதையும் இந்த நேரத்தில் தங்களிடம் ஞாபகப்படுத்தி இதற்குரிய இந்த மகாவலி எல்வலயத்தை கீழ் முல்லைத்தீவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய உரிய அவர்களுக்கு உரித்தான நிலங்களை அவர்களுக்கு வழங்க ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
Thank you. Honorable Sridharan, you have 10 minutes.
கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று சால்ஸ் நிர்மலநாதன் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை நான் வழிமொழிந்து, மிக முக்கியமாக முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய எல்லையாகவும் திருகோணமலை மாவட்டம் மற்றும் வவுனியா மாவட்டங்களுடைய ஒரு மூல குடாவினுடைய எல்லையாக காணப்படுகின்ற இந்த பிரதேசம் பூர்வீகமாக தமிழர்கள் வாழ்ந்த ஒரு நிலமாகும். அவர்கள் வரலாற்று ரீதியாக வன்னி மண் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்திலே அவர்கள் தோன்றி வாழ்ந்த பிரதேசம். அந்த இடங்களிலே அவரால் குறிப்பிடப்பட்ட பிரதேசங்களுக்கு மேலதிகமாக கந்தசாமி மலை, மாரியாமுனை, தாமரைக்குளம், புளியமுனை போன்ற கிராமங்களும் இதற்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக வயல் நிலங்களையும் நல்ல இருபாட்டி மண் கொண்ட தோட்ட மண் நிலங்களையும் கொண்ட இந்த பிரதேசம் திட்டமிடப்பட்ட வகையில் 1984 செப்டம்பர் மாதம் அளவில் இலங்கை இராணுவ படைகளால் அங்கிருந்த மக்கள், குறிப்பாக நெடுங்கேணி ஒதியமலை பகுதியிலே இருந்த மக்கள், டொலர்பாம் கென்பாமோடு வாழ்ந்த மக்களில் ஒதியமலையில் இருந்த மக்களை கூட்டாக அழைத்து வந்து அவர்களுடைய மேலாடைகளையே கழற்றி அவருடைய கைகளை கட்டி கிட்டத்தட்ட 28 பேரை அந்த இடத்திலே வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இடம்தான் இந்த சொல்லப்படுகின்ற இந்த வெளியோயா என்ற பெயரில் இருக்கின்ற மணலாறு பிரதேசமாகும். ஆகவே இது தமிழர்களுடைய வாழ்ந்த பிரதேசத்தை கபலீகரம் செய்து அப்போது இருந்த மகாவலி அமைச்சர் காணி அமைச்சர் காமினி திசாநாயக்கா அவர்களால் திட்டமிடப்பட்ட முறையிலே இவர்களை அந்த இடத்திலே இருந்து வெளியேறுமாறு வற்புறுத்தப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் வெளியேற மறுத்த பொழுது அவர்களை இராணுவத்தினர் அழைத்து வந்து ஒதியமலை சனசமூக நிலையத்திலே வைத்து 28 பேரை வெட்டு படுகொலை செய்தார்கள். இவ்வாறு நடந்த அந்த படுகொலையிலே தான் இந்த மருதோடை, ஊஞ்சலடி போன்ற இடங்களையும் நெடுங்கணியினுடைய கென்பாம் தொடர்பாம் செல்லும் பாதையிலே இருக்கின்ற இந்த இடங்களைச் சேர்ந்த மக்கள் இவ்வாறு இந்த இடத்தை விட்டு போக வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இவ்வாறு பட்டிக்குடியிருப்பு, ஒலுமடு, ஒதியமலை போன்ற பிரதேசங்களோடு இணைந்த இந்த வகையிலே காணப்படுகின்ற இன்றைய கௌரவ உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற பிரேரணை, அந்த மக்கள் அந்த இடங்களிலே மீள குடியேற்றப்பட வேண்டும். அவருடைய சொந்த நிலம், அவர்கள் திட்டமிட்டு ஒரு இன சுத்திகரிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் திட்டமிட்ட வகையிலே ஒரு இன அழிப்பு செய்யப்பட்டார்கள். ஆகவே அந்த மக்கள் தங்களுடைய சொந்த இடத்திலே சென்று தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் தங்களுடைய நிலங்களையும் பெற்று வாழ்வதற்கான ஒரு நிலைமையை அரசாங்கம் செய்ய வேண்டும். அது செய்ய வேண்டிய நல்லிணக்கம் நாங்கள் நல்லாட்சி பேசுகின்ற இந்த காலத்தில் எல்லோருக்குமே அதை சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த மக்கள் 84 ஆண்டிலே அவருடைய பூர்வீக நிலத்திலிருந்து திட்டமிட்டு கலைக்கப்பட்ட மக்கள் மீண்டும் குடியேறுவதற்கான ஒரு வழியை செய்யப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல மிக முக்கியமாக வலியுறுத்தி குறிப்பிடுகின்றோம். மிக மிக முக்கியமாக 24 மணித்தியாலங்களுக்குள் வெளியேற வேண்டும் என வற்புறுத்திய இவர்கள் 2009 ஆண்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த பிற்பாடு மஹிந்த ராஜபக்ச அவர்களால் அந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு அவசர அவசரமாக காணி உறுதிகள் கூட வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்த தமிழ் மக்களுடைய காணிகளை பறித்து சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை விட கர்நாடகனியில் இருக்கின்ற பிள்ளையார் ஆலயத்தை மிக அடாத்தாக ஒரு புத்த துறவி அவர்கள் பிடித்து அங்கே கோயில் ஒரு பௌத்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார். இது தொடர்பாக முல்லைத்தீவு நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் அதில் இருந்து அவரை விலகுமாறு வற்புறுத்தியும் கூட நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணான வகையில் தொடர்ந்து அங்கே ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கேதான் அந்த பௌத்த துறவியும் இருக்கின்றார். இவ்வாறு தமிழர்களும் சிங்கள மக்களும் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகளாக அவர்கள் இரண்டு மொழி பேசுகின்ற இரண்டு தேசிய இனங்களாக ஒரு புரிதலோடும் நல்லுணர்வோடும் வாழ வேண்டுமென்றால் அவர்கள் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு தமிழர்கள் செல்ல வேண்டும். இது ஒரு மிக முக்கியமானதும் அவர்கள் வாழ்ந்த பூர்வீக நிலமுமாகும். ஆகவே இன்றைய கௌரவ உறுப்பினருடைய பிரேரணை ஒரு உயர்ந்த கவனத்துக்கு எடுக்கப்பட்டு அந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களில் சென்று குடியேறுவதற்கான வாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும். அதற்கான முழு முயற்சிகளையும் இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும். அந்த மக்களுடைய வாழ்வாதார பிரச்சினை, இது அவருடைய குடியேற்ற பிரச்சினை, அவருடைய வாழ்க்கையின் எதிர்கால பிரச்சினை. மிக மிக முக்கியமாக வடகிழக்கு இணைகின்ற வடகிழக்கு என்கிற மாகாணங்கள் தமிழர்களுடைய சரித்திரபூர்வமான வரலாற்று ரீதியான அந்த நிலங்கள் இணைகின்ற மிக கேந்திரமான இடம்தான் இந்த கொக்குளாய் கொக்குத்தொடுவாய் கர்நாடகேணி என்று சொல்லப்படுகிற இந்த நெடுங்கேணியோடு சேர்ந்த பட்டிக்குடியிருப்போடு சேர்ந்த இந்த பிரதேசமாகும். ஆகவே இந்த இடம் இந்த நாட்டிலே ஒரு நல்லிணக்கத்தின் அடிப்படையில் அந்த மக்களுக்கு மீள வழங்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய சொந்த நிலங்களிலே சுதந்திரமாக வாழுகிற வாழ்க்கையை கௌரவ அமைச்சர் மற்றும் இந்த நாடு உயர்ந்த தலைவர்கள் நீங்கள் பெருமனதோடு செய்ய வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த இடத்தில் வழிமொழிந்து நிறைவு செய்கின்றேன்.
Thank you. Honorable Tilakaraja, you have 9 minutes.
கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மநாதன் கொண்டு வந்திருக்கும் சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மகாவலி அபிவிருத்தி திட்டத்தோடு தொடர்புடையதாக காணிகளை இழந்த அல்லது காணிகள் வழங்க வேண்டிய மக்களுக்கான பிரேரணை என்கின்ற வகையில் மகாவலி எங்கு நிறைவு பெறுகிறதோ அந்த முல்லைத்தீவு திருகோணமலை மாவட்ட பிரதேசங்களில் உள்ள காணி பிரச்சினை பற்றி பேசுகின்ற சந்தர்ப்பத்தில் மகாவலி ஆரம்பிக்கும் நுவரலியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சினை சம்பந்தமாக நானும் இந்த சந்தர்ப்பத்தில் கருத்து கூறலாம் என நினைக்கின்றேன். இன்று பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மல்நாதன் அவர்கள் இந்த பிரேரணை முன்வைத்தது போல சுமார் 3-4 மாதங்களுக்கு முன்பதாக அப்போது மகாவலி அபிவிருத்தி அமைச்சின் இராஜாங்க அமைச்சராக இருந்த அனுராத ஜெயரத்ன அவர்களும் இந்த சபையில் இருக்கின்றார். அவருக்கு இதே போல ஒரு விரிவான சபை ஒத்துழைப்பு வேலை பிரேரணை நான் முன்வைத்திருந்தேன். இந்த கொத்மலை நுவரலியா மாவட்டத்தில் நான் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நுவரலியா மாவட்டத்தின் கொத்மலை பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சினை சற்றே வித்தியாசமானது. கடந்த வாரம் அதிமேத ஜனாதிபதி அவர்கள் கொத்மலை வளையத்திலதும் விக்டோரியா வளையத்தினதுக்கும் சேர்ந்ததாக இந்த மகாவலி அபிவிருத்தியுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு காணி உறுதிகளை வழங்கி வைக்கும் நிகழ்வினை கண்டிகளை நடாத்தியிருந்தார். அது மகிழ்ச்சிக்குரியது. இருந்தபோதும் நான் குறிப்பிட்ட எனது பிரேரணையில் முன்வைத்த அந்த கொத்மலை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட மொச்சக்கொட்ட பிரதேச மக்கள் கிராம சேவை பிரிவு மக்கள் சுமார் 30 குடும்பங்கள் இதே மாவழி அபிவிருத்தியினால் பாதிக்கப்பட்டவர்கள். இவர்களது பாதிப்பு என்பது வித்தியாசம். மகாவழி அபிவிருத்தி திட்டம் மேற்கொள்ளப்படுகின்ற போது அங்கே பாதிப்புற்றவர்களுக்கு அந்த மொச்சக்கொட்ட என்கின்ற ஜனவசமிக்கு கீழான தேயிலை தோட்டம் பகிர்ந்தளிக்கப்பட்ட போது இவர்களது வாழிடமும் இவர்கள் வேலை செய்த அந்த காணி பிரதேசமும் அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டதன் காரணமாக காலங்காலமாக அங்கு குடியிருந்த அந்த தோட்ட தொழிலாளர்கள் அவர்கள் வாழ்ந்த லயன் அறைக்குள் மாத்திரம் மட்டுப்படுத்தவர்களாக மாற்றப்பட்டார்கள். இன்று 30 வருடங்களாகியும் அந்த லயன் அறைகளை தவிர்ந்த வேறு எந்தவிதமான ஏற்பாடுகளும் இல்லாது அதற்குள் சிறை வைக்கப்பட்டிருக்கிற மக்களாக இந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இது தொடர்பாக ஏற்கனவே நான் பிரேரணை முன்வைக்கப்பட்ட போது அப்போதைய அமைச்சராக இருந்த அனுராத் ஜெயரத்ன அவர்கள் இவர்களுக்கு உரிய தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என உறுதியளித்திருந்தார். அதுபோல இப்போது அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். ஜனவசமிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அரச பொது முயற்சிகளுக்கான அமைச்சின் அலுவலகத்திலிருந்து பிரதேச கொத்மலை பிரதேச செயலுக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த மக்களின் பிரச்சினை அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அருகில் உள்ள குளப்பத்தனை என்கின்ற தோட்டத்தில் இவர்களுக்கான வீடமைப்பு காணியை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் பிரதேச செயலாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அறிய கிடைக்கிறது.
ஆனால் என்னுடைய பிரச்சனை மிக தெளிவானது அமைச்சர் அவர்களே. இந்த மக்கள் இவ்வாறு தாங்கள் வாழ்ந்த, தாங்கள் தொழில் செய்த தேயிலை காணிகளை பகிர்ந்தளித்ததன் காரணமாக தாங்கள் வாழ்ந்த லயனறைக்குள் மாத்திரம் சிறை வைக்கப்பட்டது மாத்திரமன்றி தொழிலிழந்து இன்று அன்றாடம் காட்சிகளாக நாளாந்தம் எங்கேனும் ஒரு தொழிலை செய்து வேலை செய்கின்ற அந்த லயனறைகளுக்குள் முடக்கப்பட்டவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தீர்வு என்பது தனியே அவர்களுக்கான வீடமைப்பதற்கான ஒரு காணியை 7% என்கின்ற ஏனைய தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற, இப்போது லயன் முறைக்கு மாறாக வழங்கப்படுகின்ற அந்த 7% காணி மாத்திரம் அல்ல. அவர்களது கோரிக்கை என்பது காலங்காலமாக அவர்கள் வாழ்ந்து வந்த தோட்டத்தில் தொழிலை இழந்திருக்கிறார்கள், அவர்கள் தொழில் செய்வதற்கு எந்த விதமான ஏற்பாடுகளும் இல்லை. எனவே வளமையான மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்ற அந்த காணி உறுதிகள் வழங்குதலோடு மேலதிகமாக இதனை கவனத்திற்கொண்டு இவரை இதனை ஒரு முக்கியமான விடயமாக எடுத்து அவர்களுக்கு அந்த குலப்பத்தின தோட்டத்தில் ஓரளவு அவர்கள் தொழிலும் செய்யக்கூடியதாக, தேயிலை காணிகளாக இருக்கட்டும் அல்லது அவர் விவசாயம் செய்வதாக இருக்கட்டும், அவர்களது வாழ்வாதாரத்தையும் இணைத்ததாக, அவர்கள் தொழிலையும் மேற்கொள்ளக்கூடியதான ஒரு வீடமைப்பு காணியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் முன்னாள் அமைச்சர் அனுராத ஜெயரத்ன அவர்கள் அவர்களது தொகுதிக்கு மிக அண்மித்த பகுதி, இவர் கம்பளையை சேர்ந்தவர், இந்த கொத்மலைக்கும் கம்பளைக்கும் இடையான பகுதி, அந்த பிரதேசங்கள் எல்லாம் அவருக்கு மிக தெளிவாக தெரியும். எனவே இந்த மக்களின் பிரச்சனையை சரியாக புரிந்து கொண்டு வெறுமனே 7% காணியை வழங்கி மீண்டும் அவர்களை தொழிலற்றவர்களாக அந்த வீட்டுக்குள் மாத்திரம் முடக்குகின்ற ஒரு தீர்மானமாக அல்லாமல் இந்த மகாவலி அபிவிருத்தியுடன் தொடர்புடையதாக பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற வகையில் அவர்களுக்கு தங்களது தொழிலை முன்னெடுக்கக்கூடிய, ஓரளவு விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய அல்லது தேயிலை கன்றுகளை வைத்து பராமரித்து அவர்கள் வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லக்கூடிய அடிப்படையில் ஒரு காலேக்கர் அரையேக்கர் என்கின்ற அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட அளவு பரப்பளவு காணியை பெற்றுக் கொடுப்பதே இவர்களுக்கான நியாயமான தீர்வாக இருக்கும். இந்த மக்கள் செய்திருக்கக்கூடிய தியாகம் என்பது மிகப்பெரியது. அந்த தோட்டமே இன்று முற்றுமுழுதாக மூழ்கடிக்கப்பட்டுள்ள நிலையில் எந்த விதமான பொருளாதார மாற்ற நடவடிக்கைகளும் இல்லை. உச்சகட்டத்தில் இந்த மக்கள் அங்கிருந்து போராடுகின்ற சந்தர்ப்பத்தில் சில சந்தர்ப்பங்களில் இனவாத ரீதியான தாக்குதல்களும் அங்கே இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக இந்த மக்களுக்கு அவர்கள் வாழ்கின்ற அந்த லயன் குடியிருப்புகளுக்கு இந்த 30 வருட காலமாக மின்சார வசதி இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் என்னிடம் அவர்கள் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு மின்சார வசதியை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் ஏற்பாடு செய்து கொடுத்தேன். அந்த மின்சார வசதியை பெற்றுக் கொடுப்பதற்கு அந்த விண்ணப்பத்தில் அதனை உறுதிப்படுத்தி கொடுத்தார் என்பதற்காக அந்த பிரதேசத்தின் கிராம சேவகர் ஒரு சிங்களவராக இருக்கின்ற போதும் கூட அயலவர்களால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இந்த உதவியை ஏன் அவர்களுக்கு செய்தீர்கள் என்கின்ற அடிப்படையில் பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே தினமும் தங்களது உயிரை கையில் பிடித்தவாறு சூழ உள்ள காணிகள் எல்லாமே ஏனையோர் பகிர்ந்தளிக்கப்பட்டு அவர்களுக்கு உரிமையான நிலையில், இவர்களது வீடு இவர்களுக்கு லயம், இவர்கள் சொந்தமில்லாத போதும் இவர்கள் குடியிருக்கின்ற போதும் இவர்களுக்காக கட்டப்பட்டுள்ள மலசல கூடம் இன்னொருவருக்கு பிறந்தளிக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. என அந்த அடிப்படையில் தினந்தோறும் அந்த இடத்தில் ஒரு இன சிக்கல் ஏற்படக்கூடிய நிலைமை காணப்படுகிறது. அதிலிருந்தும் அவர்களை விடுவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இத்தகைய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு மொச்சக்கோட்டை பிரதேச மக்களுக்கு, கொத்மலை வலயத்திற்கு உட்பட்ட மகாவலியினால் பாதிப்புற்ற இந்த மொச்சக்கோட்டை தோட்ட மக்களுக்கு உரிய நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு விசேட கவனத்தை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நடவடிக்கை என்பது சாதாரணமாக மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் பெற்றுக் கொடுக்கப்பட்ட காணி விடயத்தில் இருந்து மாறுபட்டதாக பார்க்க வேண்டும். நான் விரிவான விடயங்களை இதற்கு முன்னதான எனது சபை ஒத்திவைப்பிலை முன்வைத்திருக்கிறேன். அதனையும் நான் உரிய அதிகாரிகளுக்கு தபால் மூலமாக சேர்த்திருக்கிறேன். எனவே அவற்றை கவனத்தில் கொண்டு இந்த குறிப்பிட்ட மக்களுக்கு சாதாரண தீர்வாக அல்லாமல் விசேடமான ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றி இந்த உயரிய சபையில் அவர்களின் பிரதியாக நான் விடுக்கும் வேண்டுகோளை ஏற்று அமைச்சர் அவர்கள் உரிய நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.